புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 23 குரூப் 4 பாடத்திட்டத்தினை பற்றி வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் இளையராஜா கண்ணன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டாபிக் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதையெல்லாம் நான் பார்த்தேன். நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முத்துலட்சுமி மேடம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராம்குமார் அவர் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஜென்ரல் நாலேஜில் வந்து அம்சவர்தனி அப்படிங்கிறவங்க எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இன்னும் சில பேர் எங்களுக்கு கேட்டது வந்து தொலைபேசியின் வாயிலாக கேட்டிருக்கீங்க, சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த குவஸ்டின் பேட்டர்ன் எப்படி வரும், இப்போ தமிழில் 100 வருகிறது, அப்புறம் வந்து ஜிஎஸ்சில் வருது, ஜிஎஸ்சில் என்ன பேட்டர்ன் இருக்குது, ஒரு குவஸ்டின் பேப்பர் அனலைஸ், லாஸ்ட் ஒரு 3-4 எக்ஸாம்ஸோட அனலைஸ் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், குவஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே வந்து இன்றைக்கி வந்து நம்ம குவஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ தமிழ் உங்களுக்கு தெரியும், இதனோட பேட்டர்னை பற்றி சொல்லிடுறேன். குரூப் 4ஓட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொது தமிழ் அப்படிங்கிறது 100 கேள்விகள், 100 கேள்விகள். அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிறது 100 கேள்விகள். மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். 200 கேள்விகளில் ஒரு மதிப்பெண், அதாவது ஒரு கேள்விக்கான மதிப்பெண் வந்து 1.5 மார்க். அப்போ 200 கேள்வி அப்படின்னு பார்க்குறப்ப 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். இந்த 300 மதிப்பெண்களில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதுக்குப்படி தரவரிசைப்படுத்தி உங்களோட ரேங்கிங் லிஸ்ட்டு வரும். இப்போ ஜென்ரல் தமிழ், இப்போ இந்த குரூப் 4ல 2021க்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொன்னாங்க. பொது தமிழ், பொது ஆங்கிலம் அப்படின்னு இருக்கும். இப்போ அதில் வந்து ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டவங்க அவங்க வந்து எழுதிட்டு இருந்தாங்க. 2023ல நடந்த குரூப் 4 எக்ஸாமிலிருந்து ஜென்ரல் இங்கிலீஷு இல்லை, ஜென்ரல் தமிழ் மட்டும்தான் வருது, அதாவது பொது தமிழ் மட்டும்தான் வருது. இப்போ பொது தமிழ்லேருந்து 100 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதோடய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரை இருக்கிற தமிழ் புத்தகத்தை படித்தாவே போதும். அதில் உள்ள இலக்கணம் படிக்கணும், இலக்கியம் படிக்கணும், உள்ள உரைநடைன்னு சொல்லுவாங்க அந்த உரைநடையும் படிக்கணும். இது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 97-98 க்வெஸ்சன் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். 300 கேள்வி வந்து அதிகமான கேள்விகள் இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, சார் புதுசாக சமச்சீர் வந்துச்சு, பழைய சமச்சீர் இருக்குது, எந்த புத்தகத்தை படிக்கிறது அப்படின்னா, இரண்டையுமே படிக்கணும். ஏன்னா நமக்கு டிஎன்பிசியில் கொடுத்தது சிலபஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இந்த புத்தகங்களை படின்னு மட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை. அதாவது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி அதிகமான சோர்ஸ் எங்கேருந்து இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய எஸ்சிஆர்டின்னு சொல்கிற தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் வெளியிடக்கூடிய புத்தகத்திலிருந்து கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டு வருகின்றன. ஸோ அப்போ நம்ம அதிலிருந்து அதிகமாக வரனால அதில் நீங்கள் படித்தீங்கன்னாவே போதும். இது இரண்டையுமே படிச்சிங்கன்னா உங்களால் வந்து 95க்கு மேலே, அதாவது 95லேருந்து 98 க்வெஸ்சன் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நாங்கள் படிக்கணும், அந்த 2 க்வெஸ்சன் எங்கேருந்து சார் வரும் அப்படின்னா, சிறப்பு தமிழ்னு ஒரு புத்தகம் இருக்குது, சிறப்பு தமிழ், அதுவும் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் வெளியிடுகிற 11வது வகுப்பு சிறப்பு தமிழ் படிக்கணும், 12வது வகுப்பு சிறப்பு தமிழ் அப்படின்னு இருக்குது. அந்த சிலபஸ் ஓரியன்டாக படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் பாடங்கள் கவர் ஆகும். அதுக்கப்புறம் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எத்திக்ஸ் புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அறவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த அறவியலில் கொஞ்சம் இருக்குது. 11வது வகுப்பு அறவியல் புத்தகம், 12வது வகுப்பு அறவியல் புத்தகம், இது இரண்டையுமே வந்து நீங்கள் படிக்கணும். இது படித்தீங்க அப்படின்னா அந்த 2லேருந்து 3 க்வெஸ்சன் வந்து உங்களால் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய ஏரியா. ஜென்ரல் சயின்ஸில் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் கணிதம். கணிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 25 மதிப்பெண்கள், 22 மதிப்பெண்களில் 22 கேள்விகள் கேட்கப்படும். அப்போ தமிழும் 100 கேள்விகள், கணக்கில் 25 கேள்விகள், 125 கேள்விகள் வந்து 2 சப்ஜெக்டில் இருந்து மட்டும் வருது. தமிழில் 100 கேள்விகள், கணிதத்தில் 25 கேள்விகள், மொத்தம் 125 கேள்விகள் 2 பாடங்களில் மட்டும் கேட்கப்படுகிறது. இந்த இது எங்கள் கணிதத்தை வந்து எந்த இடத்துல படிக்கணும் அப்படின்னா, 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு, நோட் பண்ணிக்கங்க, 10ஆம் வகுப்பு புத்தகங்கள் வரைக்கும் படித்தால் உங்களால் எளிதில் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த 6வதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரையில் கணக்கு புத்தகங்களில் இருக்கிற கணக்குகளை வந்து தரவு பண்ணணும். சார், இதை தாண்டி படிக்கணும், இதை தாண்டி நாங்கள் வந்து படிக்கணும், இந்த மென்டல் எபிலிட்டின்னு கொஞ்சம் கேட்பாங்க. அது மென்டல் எபிலிட்டியில் க்வெஸ்சன்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆர்எஸ் அகர்வால் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது. மார்க்கெட்டில் இன்னும் வேறு அதிகமான புத்தகங்கள்லாம் இருக்குது, அதை வாங்கி படிச்சுங்க. குறைந்தபட்சம் 20 கேள்விகள் வந்து இந்த மாடலில் தான் கேட்பாங்க, இந்த மாடல்லேருந்து தான் கேட்பாங்க, புத்தகத்தில் இருக்கிற மாடலில் தான் கேட்பாங்க. ஒரு 5 கேள்விகளுக்கு மட்டும் நீ கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இந்த பழைய க்வெஸ்சன் பேப்பர், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த கடந்த வருட கேள்வித்தாள்களை வந்து நீங்கள் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட கேள்வித்தாள்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான புத்தகங்கள் மார்க்கெட்டில் இருக்குது, அந்த புத்தகங்களை படிங்க. ரொம்ப ஃபேமஸான புக்கு ஆங்கிலத்தில் இருக்கிறது வந்து ஆர்எஸ் அகர்வால்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தில் வந்து மென்டல் எபிலிட்டிங்கிற பார்ட் எடுக்கணும். இது இல்லாமல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு, அந்த புத்தகத்தையும் நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். ரைட்டா? ரைட். மேக்ஸுக்கு வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபிசிக்ஸ், இயற்பியல். இயற்பியலில் எத்தனை கேள்விகள் வரும், இயற்பியலில் எத்தனை கேள்விகள் வரும்? இப்போ நான் வந்து தமிழில் 100 கேள்விகள் கண்டிப்பாக வரும்னு சொன்னேன். கணிதத்தில் 25 கேள்விகள் கண்டிப்பாக கேட்கப்படும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த ஃபிசிக்ஸ் இயற்பியலுங்கிறதுல பார்த்தீங்கன்னா, பழைய க்வெஸ்சன் பேப்பரோட அனலைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2லிருந்து 4 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2லிருந்து 4 இருக்குது. இது வந்து 2லிருந்து 5 கூட போகலாம், இல்லை 1லிருந்து 1 க்வெஸ்சன் கூட கேட்கலாம். ஸோ 2லிருந்து 5 க்வெஸ்சன் வரைக்கும் இருக்கலாம் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, வேதியியல், வேதியியலும் அது மாதிரி தான், ஒரு 2 கேள்விகளிலிருந்து 4 கேள்விகள் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் உயிரியல், உயிரியல்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. உயிரியலில் வந்து 2 பிரிவு, தாவரவியல், விலங்கியல் இருக்கும். நம்ம ஒன்றா எடுத்துக்கலாம் உயிரியல் அப்படின்னு எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் 5 கேள்விகளிலிருந்து 9 கேள்விகள் வரைக்கும் போகும். 5 கேள்விகளிலிருந்து 9 கேள்விகள் வரைக்கும் செல்லலாம். அடுத்து ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு. வரலாறு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாறுலேருந்து க்வெஸ்சன் வரும். 5லிருந்து 8 கேள்விகள் இருக்கும் ஹிஸ்ட்ரி வந்து. அவங்க 2வது சூஸ் உங்களோட யூனிட் சிலபஸை படி பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு தனியாக இருக்கும், ஒரு யூனிட்டாக இருக்கும். இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு இருக்கும், ஐஎன்எம்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 2 கொடுத்துருப்பாங்க. இது 2மே நம்ம வரலாறுன்னு எடுத்துக்கலாம். இந்த 2மே நீங்கள் வரலாறுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 5லிருந்து 8 கேள்விகள், சில சமயம் 10 கேள்விகள் வரை செல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்து வந்து சிவிக்ஸ், குடிமியல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேள்வி வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா குறைந்தது 5லிருந்து 8 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 5லிருந்து 8 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து பொருளியல், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருளியல். இப்போ 6வதுலேருந்தே பொருளியல் இருக்குது. பொருளியலில் ஒவ்வொரு பாடங்கள் இருக்கும், ஒரு பாடம் 2 பாடம் தான் இருக்குது, அதிகமாக இருக்காது. 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிற பொருளியல், அது எக்கனாமிக்ஸ் படிச்சிங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 10 பாடங்கள் தான் இருக்கும். அது மட்டும் போதாது, 11ஆம் வகுப்பில் இருக்கிற பாட புத்தகத்தில் இருக்கிற பல பகுதிகள் படிக்கணும். 12ஆம் வகுப்பில் ஒரு சில பகுதிகளை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடணும். ஏன்னா ப்ளஸ் 1 இருக்கிற எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்ல, அதில் ஒரு கணக்கு அதெல்லாம் தேவையில்லை, உள்ளுக்குள்ளே வந்து கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ப்ளஸ் 2 அதே மாதிரி தான், சிலபஸ் வைஸை பார்த்துட்டு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம கொஞ்சம் படித்தா போதும். பொருளியல்னால் எக்கனாமிக்ஸ் பேப்பர் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதில் என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா குறைந்தபட்சம் 5லிருந்து 6 அல்லது 8 கேள்விகள் வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொருளியல்ல. ஸோ அது அந்த அதில் வந்து என்னென்னலாம் கேட்கப்படலாம் அப்படின்னா திட்டங்கள் சார்ந்து அதிகமாக கேட்கப்படலாம், புதிது புதிதாக. அது பொருளியலும் கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி படிக்கலாம், நடப்பு நிகழ்வுகளையும் நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கணும். பொருளியல் படிக்கும்போது திட்டங்கள் இருக்கும் பழைய, அதாவது இந்திய சுதந்திர அடைஞ்சிலிருந்து என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கு, முக்கிய திட்டங்கள் வந்திருக்கு, சமூக மாற்றங்கள், அந்த திட்டங்கள்னால சமூக மாற்றங்கள் என்ன வந்திருக்கு, எந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் அதில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இது ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ வந்து நான் முதல்வன் திட்டத்திலிருந்து அரசாங்கம் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களை பற்றி நீங்கள் கேட்கலாம். மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திலிருந்து எந்த திட்டத்தை வேணாலும் கேட்கலாம். அப்புறம் வந்து இல்லம் தேடி கல்வின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த திட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டது, முதல் முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்ட தேதி என்ன, இது கேட்கலாம். காலை உணவு திட்டம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, முதல் முதலில் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். அப்போ நீங்கள் பொருளியலை படிக்கும் பொழுது நடப்பு நிகழ்வுகளையும் இணைத்து படிக்க வேண்டும். அப்படி இணைத்து படித்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இந்த பகுதியிலிருந்து. பொருளியல் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து புவியியல், அதாவது ஜியாகிரஃபியில் பார்க்க போகிறோம். இதில் வந்து 5 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு, அதாவது 3-5 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பாட்டு வந்து நீங்கள் 6-12 வகுப்பு வரையில் இருக்கிற புவியியல் புத்தகத்தை படிக்கணும். 10 வகுப்பு வரை நல்லா தரவாக பண்ணிடுறோம். 11 வகுப்பு 12 வகுப்பில் வந்து ஒரு நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அந்த மட்டும் பார்த்து படித்தா போதும், ஓரளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். 100 மதிப்பெண்கள் வந்து பொதுத்தமிழ்லையும், 25 மதிப்பெண்கள் வந்து ஆப்டிடியூடு அதாவது வந்து கணக்கு கணிதத்திலையும் இருக்குது. 125 மதிப்பெண்கள் கண்டிப்பாக 125 க்வெஸ்சன் இதில் இருந்து தான் கேட்கப்படும். மீதி இருக்கிற எல்லா வந்தியும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், வரலாறு, பொருளியல், அதுக்கப்புறம் புவியியல் எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ எவ்வளோ மதிப்பெண்கள் கேட்பாங்கன்னு சொல்லியாச்சு. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடப்பு நிகழ்வுகள். நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து வந்து இது வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாது. எப்படின்னா ஒரு டைம் 14 கேள்விகள் கேட்கப்படுகிறது, சில டைம் வந்து 3 கேள்விகள் மட்டும்தான் அதில் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ குறைந்தபட்சம் வந்து ஒரு 8 கேள்விகள் வந்து ஆவரேஜாக கேட்குறாங்க. ஸோ இது வந்து டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது கண்டிப்பாக வேணும். நியூஸ் பேப்பர் ரீடிங் இருந்துச்சுன்னா டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி குறிப்புகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பண்ண, ஏன்னா இந்த ஏரியாவிலருந்தால் நடப்பு நிகழ்வுகள் அதிகமாக வருதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாமே நம்ம படித்து ஆகணும். நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள், மாநிலத்தில் முக்கியத்துவமான நிகழ்வுகள், அப்புறம் உலகளவில் முக்கியத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து படிச்சுட்டே வரணும். அப்படி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட நான் 200 கேள்விகள் வந்து எந்த ஆர்டரில் கேட்பாங்க, பழைய கேள்வித்தாள்களின் அடிப்படையில் வந்து நான் ஒரு அனலைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதன்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து உங்களால் வெற்றி கொள்ள முடியும். இதுக்கு மெயின் சோர்ஸ், இந்த மெயின் சோர்ஸுங்கிறது வந்து நாளிதழ்களும் தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் வெளியிட்ட 6வதிலிருந்து 12 வகுப்பு புத்தகங்கள் மட்டும்தான் இதனோட மெயின் சோர்ஸு. ஸோ இதை படித்தாவே உங்களால் வந்து நல்ல மதிப்பெண்கள் 90% மேலே மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து தரவு பண்ணுங்கள். நோட்ஸ் எனக்கு அந்த நோட்ஸ் கிடைக்குது, குரூப்பில் இந்த நோட்ஸ் வருது, வாட்ஸ்அப்பில் இந்த நோட்ஸ், அதெல்லாம் படிக்காதீங்க. இதை மட்டும் படிச்சிங்கனாவே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அது மாதிரி டெய்லியும் படிக்கணும். டெய்லி வந்து குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரம்னாலும் படித்து ஆகணும். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ முடியுதோ படிங்க. குறைந்தபட்சம் 8 மணி நேரம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். கண்டிப்பாக அந்த தேர்வை நல்ல முறையில் உங்களால் எழுத முடியும். நல்ல மதிப்பெண்களை பெற்று அரசு அதிகாரியாக முடியும். அதுக்கப்புறம் மாணவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கணிதத்தை பொறுத்து தான் அதிகமாக கேட்குறாங்க. கணிதம் வந்து என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல, இந்த கணிதம் இல்லாமல் நான் அந்த சப்ஜெக்ட் மட்டும் நான் படிக்காமல் போயிடுறேன், படிக்கலை, இல்லாட்டி கம்மியாக படிக்கிறேன், மற்றதை வந்து நான் நல்லா படிச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ சொல்கிறேன், தமிழும் கணிதமும் மட்டும்தான் உங்களுக்கு 125 க்வெஸ்சன்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 60% மார்க்கு, 60% மார்க் வந்து இதிலேருந்து தான் வருது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ரெண்டையும் படித்தே ஆகணும். ஏதாவது ஒன்றில் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து அவனால் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணிதத்தை படிக்கணும். கணிதத்தை வந்து எப்படி படிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு அந்த தலைப்பில் இருக்கிற சூத்திரங்கள்னு சொல்லுவாங்கள ஃபார்முலாஸ், அதை வந்து நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். அது எழுதி 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 மனப்பாடம் பண்ணணும். அது மனப்பாடம் பண்ணதுக்கு ஒரு எளிமையான கேள்வியை எடுத்துகிட்டு அந்த எளிமையான கேள்விக்கு நீங்கள் வந்து பதிலளிக்கணும். அதாவது கணக்கை வந்து கண்ணில் பார்த்தா வந்து உங்களால் கணிதத்தை போட முடியாது. அது வந்து இப்போ ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அதை செம்ம செஞ்சு பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்களா, அப்புறம் செகண்ட் டைம் செய்யணும், மறுபடியும் ஒரு 6-5 மணி நேரம் கழித்து மறுபடியும் செய்யணும், அடுத்த நாள் காலையில் வந்து அதே கணக்கை வந்து நீங்கள் மறுபடியும் செய்யணும். இது மாதிரி வந்து அப்படியே எளிமையான கேள்விகளிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதாரணத்துக்கு 6வது புத்தகத்தில் இருக்கிற எல்லா தலைப்புகளையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 7வது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்புறம் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மறுபடியும் எட்டாவதுக்கு போகணும், அப்புறம் ஒன்பதாவதுக்கு போகணும், அப்புறம் பத்தாவது போகணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை இந்த கடினப்படுத்துதல் வந்து அதிகப்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். மற்ற சப்ஜெக்ட்லாம் ஒரு வாரம் இப்போ படித்தீங்க, அடுத்த வாரம் வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம், அப்படி வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். ஆனால் கணிதத்தையும் தமிழையும் வந்து கண்டிப்பாக இந்த 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் இதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரங்கள்னால இது ரெண்டுக்கு ஒதுக்கணும். எனக்கு ரொம்ப தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒதுக்கிட்டு மீதி இருக்கிற ஒரு 2 மணி நேரம் வந்து இந்த கணிதத்துக்கு வந்து நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து கணிதத்தில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து சயின்ஸு மட்டும் வராது, சயின்ஸுனால் இயற்பியல் வேதியியல் அந்த உயிரியல் இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-13 க்வெஸ்டின் வரும் சார், அதை மட்டும் விட்டுட்டு நான் வந்து படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. டிஎன்பிசி க்வெஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதில் தான் அதிகமாக கேட்பேன், அதில் தான் அதிகமாக கேட்பேன்லாம் உங்களால் பண்ண முடியாது. பழைய க்வெஸ்டின் பேப்பர் அனலைஸை வச்சு நம்மளால் இவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஆனால் சில டைம் வந்து சயின்ஸு அதிகமாக கேட்டுட்டாங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து கேள்விக்குறியாயிடும். ஸோ அதனால் எந்த சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. இது 2 மார்க் தானே, 3 மார்க் தானே அப்படின்னு படிக்காதீங்க. ஒவ்வொரு மதிப்பெண்களும் இதில் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மதிப்பெண்களில் 2000-3000 பேர் இருப்பாங்க. நான் வந்து டாப் லிஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த போன தடவை வந்து 167-168 லாஸ்ட் கட் ஆஃப், நான் வந்து மதிப்பெண்களை சொல்ல கேள்விகளை சொல்கிறேன். 168 கேள்விகள் வரைக்கும் வந்துச்சு. அந்த 168 கேள்வி 168-167 வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் இருப்பாங்க. இந்த மதிப்பெண்கள் குறைய குறைய, அதாவது 165-166 வர 10,000-20,000-30,000 இருப்பாங்க. 150 கேள்விகளெலாம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்த்துக்கு மேலே சரியான விடையளிச்சிருப்பாங்க. இப்போ 150 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரேங்க் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்விகளும் வந்து உங்களோட வெற்றிக்கான படிக்கட்டுகள்னு நினச்சி நீங்கள் படிங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படிக்கணும், எந்த சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ணக்கூடாது. குறைந்தபட்சம் 10th வரைக்கும்னாலும் படித்தணும். கண்டிப்பாக +1 +2 வந்து தமிழ் ஃபுல்லாக படித்தாகணும். குறைந்தபட்சம் சார் என்னால் +1 கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அதை படிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 10th வகுப்பு வரைக்கும்னாலும் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடணும். இன்னொரு கேள்வி கேட்டாங்க, சார் இது 10th வகுப்பு தரம் தானே, அது ஏன் நான் +1 +2 படிக்கணும் அப்படின்னா, 10th வகுப்பு தரம் தான், உங்களுக்கு வந்து சிலபஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு, இந்த புத்தகத்துலேருந்து படிங்கன்னு கொடுக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் படிங்கன்னு சொல்லலை. அந்த சிலபஸை வச்சு படிக்கிறப்ப அதனோட தொடர்ச்சி வந்து 11th வகுப்பில் இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும். தமிழ் கண்டிப்பாக படிச்சிடணும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. கணிதம் வந்து 10th வரைக்கும் வந்து போதும். இடையில வந்து வெளியில் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த புத்தகங்கள் பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புத்தகங்களை படித்தா போதும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சில சப்ஜெக்டில் அதனோட கண்டினியூஷன் அதில் தொடர்ச்சி வந்து 11வதும் 12வதும் இருக்கும், கண்டிப்பாக படித்தாகணும். அதேமாரி அந்த வரலாறில் கண்டிப்பாக 11, 12 படித்தே ஆகணும். வரலாறில் 11வதில் வந்து சில பாடங்கள் இருக்குது, 12வதில் வந்து சில பாடங்கள் இருக்குது, கண்டிப்பாக அதனோட தொடர்ச்சி படித்தாகணும். இப்போ குப்தர்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த குப்தர்களோட தொடர்ச்சி 6வதுலேயும் இருக்கும், 8வதுலேயும் இருக்கும், 11வதுலேயும் இருக்கும். அதனால் நீங்கள் அதனோட தொடர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்து என்னோடய அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் இப்போ நான் படிக்கிறேன், கண்டினியூவாக படிக்கிறேன், 2-3 நாள் படித்தா அந்த சப்ஜெக்ட் நினைவில் இருக்குது, அடுத்த தடவை நாம் வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு மறுபடியும் இந்த சப்ஜெக்ட் வர்றப்போ எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பாடத்தை வந்து தெளிவாக படிக்கலேன்னு அர்த்தம். நீங்கள் தெளிவாக படித்தா மறந்தே போகாது. அப்படி தெளிவாக படித்தாலும் சார் நான் படிக்கிறேன் ஆனால் மறந்து போகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பாடத்தை திரும்ப படிக்கணும். இப்போ அந்த இயர்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து இயர் படிப்பீங்க, இந்த இயர் படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி மறந்து போயிடும். இந்த இதனும் அடுத்த இதை படிக்கிறப்ப குழப்பம் வரும், அந்த ஆண்டுகளை படிக்கிறப்ப மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து உங்களை கேள்வி கேட்க சொல்லணும், குரூப் டிஸ்கஷன் சொல்லுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். நீ ஒரு பாடத்தை படி, நான் ஒரு பாடத்தை படிக்கிறேன், இப்படி 2 பேரும் 2 பாடங்களை தனித்தனியாக படிச்சுட்டு கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்லணும். அப்படி கேள்வி கேட்டு பதில் சொன்னால் மறக்கவே மறக்காது. அதே மாதிரி ஒரு பாடத்தை திரும்ப படித்தாலும் அது நம்ம வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கும். இது ஒரே வழி, இது மட்டும்தான், வேறு எந்த வழியுமே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து குறிப்பெடுத்து பழகிறது, அந்த குறிப்பெடுக்கிறது எடுக்கிறப்பே வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு சிறு சிறு குறிப்புகளை எழுதிக்கிறது. இப்போ இந்திய தேசிய இயக்கத்தில் படிக்கிறோம் அப்படின்னா காந்தியை பற்றி படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, காந்தியை பற்றி வந்து அவர் என்னக்கே வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து இந்தியா வந்தார், எப்போது முதல் போராட்டத்தில் கலந்து கொண்டார், வெளியிலே வெளியேற இயக்கம் எப்போ, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒரு சின்ன பேப்பர் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும். அந்த நோட்டை மட்டும் திரும்ப படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இப்போ ஒவ்வொரு டைமும் புத்தகத்தை புரட்டி 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 படிக்கணுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன குறிப்பு எழுதி பழகணும். நாம் இதே மாதிரி எல்லா இதுக்கும் குறிப்பு எழுதி பழகணும். அப்படி குறிப்பு எழுதி பழகினீங்க அப்படின்னா அது மறக்கவே மறக்காது. அந்த குறிப்புகளை மட்டும் வேகமாக உங்களால் ரிவைஸ் பண்ணிட்டு கொண்டு போய் எக்ஸாம் நல்ல முறையில் அட்டன் பண்ண முடியும். அடுத்து என்னிடம் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுமா, புதிதாக ஏதாவது டெஸ்ட்டு எழுதி பார்த்தா மட்டும்தான் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் டெஸ்ட் எழுதி 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 பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சூழல் அந்த கொஸ்டின்கிற்கான ஆன்சர் அந்த இடத்துல போய் எப்படி இருக்குது, எப்படி என்ன நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றி தெரியும். அது நான் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய கேள்வித்தாள்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட கேள்வித்தாள்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வித்தாள்களை எடுத்துகிட்டே வந்து உன்னை வந்து ஒரு ஓஎம்ஆர் சீட்டை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு போதுமானது இருக்குது. இல்லாட்டி மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்லைனில் எவ்வளவோ இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு ஒன்று டவுன்லோட் பண்ணி அதை வச்சு உட்காந்து ஓஎம்ஆர் சீட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஓஎம்ஆர் சீட்டை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏபிசிடின்னு அழகாக போடணும். கையில் எழுதி எழுதி ஏபிசின்னு எழுதக்கூடாது, அழகாக ரவுண்ட் பண்ணி அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் போய் தேர்வு அறையில் போய் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் உங்களால் தேர்வை அட்டன் பண்ண முடியும். டெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டு எழுதி பழகுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களோட நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் டைரெக்டாக படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு டைரெக்டாக போகிறத விட தேர்வு எழுதி எழுதி பழகினீங்க அப்படின்னா உங்களோட லெவல் தெரியும். இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து இவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்டில் கம்மியாக வாங்குகிறோம், ஸோ அப்போ அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம அதிகமாக படிக்கணும், அதுக்கான நேரம் அதிகமாக ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து சப்ஜெக்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க. ஸோ அதனால் தேர்வுக்கு முன்னாடி வந்து அதிகமான டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக என்னிடம் கேட்கக்கூடிய அதிகமான கேள்வி, சார் தமிழை எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழை படிக்கிற முறை வந்து முன்னாடியே சொன்னேன், உங்களோட 6வதுலேருந்து 12வது வகுப்பு வந்து படித்தா போதுன்னாங்க. அதை எப்படி படிக்கிறது அப்படின்னா, இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா ஒரு 7வது 8வது புத்தகத்தில் கொடுத்துருக்கோம், அப்புறம் 9வது புத்தகத்தில் கொடுத்துருக்கோம், அப்புறம் 11வது அல்லது 12வது வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். இது இப்படி படிக்கிறப்ப எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா அதை கோர்வையாக படிக்கணும். பழைய புத்தகங்களையும் கொடுத்துருக்கும். பழைய புத்தகங்கள்னு வந்து பழைய சமச்சீர் கல்வி புத்தகங்களை சொல்கிறேன், அதுலேயும் வந்து சிலப்பதிகாரங்களை பற்றி கொடுத்துருக்கும். இது எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கணும், இதை மொத்தமாக தொகுத்து வச்சு படிக்கணும். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா அந்த பழைய புத்தகங்களில் இருக்கிற இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு புது புத்தகத்தில் இருக்கிற 8வது 7வது படிக்கிற அந்த செய்யுள்ள இருக்கிற இதை எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து 11வது 12வது வகுப்பில் இருக்கிற சில விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் தொகுத்து வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இலக்கியத்தை அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி இலக்கணம் அப்படி தான் இருக்கும். இலக்கணம் வந்து 6வது வகுப்பில் கொஞ்சம் எளிமையாக கொடுத்துருப்பாங்க. இலக்கணத்தை புரிந்து கொள்வதற்கு எளிமையாக சின்ன குழந்தைகளுக்காக மிக எளிமையாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட கடினத்தன்மை அதிகமாகிட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன புக்கிலேருந்து, அதாவது சின்ன வகுப்பிலேருந்து 6வது வகுப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதேமாதிரி தொகுத்து வச்சுட்டே வாங்க. 6வது புத்தகம், பழைய புத்தகம், புது புத்தகம் அப்படின்னு போட்டு அப்படியே தொகுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்துருப்போம். அணிகள்னு பார்த்தா ஒரு 2-3 அணிகள் வந்து 7வது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் 9வது 10வது புத்தகத்தில் கொடுக்குறோம். அப்படியே அதனுடைய தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரே மாதிரி வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான தொடர்ச்சியாக இருக்கும், அது ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது அப்படி. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஆசிரியர் குறிப்பு அப்படின்னா பாரதியாரை பற்றி சொல்கிறாங்கன்னா பாரதியாரை பற்றி வந்து எல்லா ஸ்கூல் புக்கில் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்காக கொஞ்சம் குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பையன், அதாவது 9th 10th போனதுக்கப்புறம் குறிப்புகள், பாரதியாரை பற்றி குறிப்புகள் எழுதியிருக்கும். அவர் எழுதின நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. 6வதுலேருந்து அவர் எழுதின நூல்கள் 2 கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு 10 நூல்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படி கரெக்டாக தொகுத்துட்டே வரணும். அப்போ நான் 10வதே படிச்சுட்டு போயிருவேன் சார், அப்புறம் ஏன் சார் நான் 6வது படிக்கணும் அப்படின்னு வந்த கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கு என்ன அப்படின்னா, இப்போ 6வது புத்தகத்திலேருந்து வர குறிப்புகளும் 10வது புத்தகத்திலிருந்து குறிப்புகளும் இதில் இருக்கிற ஒரு குறிப்பு அதில் இருக்காது, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்புகள் விட்டிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும். கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் உங்களால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அடுத்ததாக அந்த குடிமையல் பகுதி வந்து 6வதுலேருந்து 10வது வரைக்கும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதிகமான சிலபஸில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, பாடத்திட்டத்தில் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த புத்தகத்தில் கம்மியாக இருக்குது அப்படின்னா சொன்ன மாதிரி அரசியல் அறிவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. 11வது வகுப்பில் அரசியல் அறிவியல், 12வது வகுப்பில் அரசியல் அறிவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வந்து தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவனம் வந்து வெளியிட்டுருக்கு. அந்த புத்தகம் ஆன்லைன்லேயும் கிடைக்குது. ஆன்லைன்லேனா நீங்கள் PDF-ஆகவும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இல்லைனா இசேவை மையத்தில் வந்து நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா அது உங்கள் வீட்டுக்கே வந்துடும் சரியா. அதற்கும் வழிமுறைகள் இருக்குது. அந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே வந்து உங்களோட பாடத்திட்டத்தில் வந்து கவர் ஆகுது. ஸோ அதனால் 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சிவிக்ஸ் அதாவது குடிமையல் பகுதியும் அரசியல் அறிவியல்ங்கிற 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கிறதையும் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டும். இதை வந்து நான் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் போதும் அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. கண்டிப்பாக படிக்க வேண்டும். ஏன்னால் உங்கள் பாடத்திட்டம் அது வரைக்கும் வந்து கவர் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பாட்டையும் நீங்கள் படித்தே ஆகணும். நான் பொருளியலில் சொன்ன மாதிரி அதில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொஞ்சம் பாடம் தான் இருக்கும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் சில பாடங்கள் இருக்கும், அதை படிக்கணும். அதே போல தான் அரசியல் அறிவியலும் கண்டிப்பாக படிக்கணும். இதே இது புவியியலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தரவாக படித்தா போதும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சில பாடங்கள் படித்தா போதும். ஆனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக இரண்டையுமே படித்தே ஆக வேண்டும். அப்படி படித்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். ஒரு 6லேருந்து 8 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா 7 ஒரு 2 கேள்விகள் வந்து இது மாதிரியான தரத்தில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் அது ரெண்டையுமே கண்டிப்பாக படிக்க வேண்டும். சரி, இன்று வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுடைய பல சந்தேகங்களுக்கு நான் பதில் அளிச்சிட்டேன். அடுத்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த அரசியல் அறிவியல் அப்படின்னு ஒன்று படித்தோம்ல, குடிமையியல், அந்த பகுதியை வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வகுப்புகள் வந்து இந்திய தேசிய இயக்கம், நடப்பு நிகழ்வுகள், உயிரியல் பகுதியில், ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கிறத அதே போல் இந்த வகுப்பையும் வந்து நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா அதை படிப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த வகுப்பையும் வந்து நம்ம இனிமேல் வரும் வாரங்களில் வந்து வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ இந்த குடிமையல் பகுதியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுவரை வந்து நீங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டே வாங்க. இன்று இன்னும் வந்து 3 மாதங்கள் தான் இருக்குது. அதனால் சீக்கிரம் நல்ல சப்ஜெக்டை முடிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். திரும்ப 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 படிச்சுப்பாங்க. எக்ஸாமுக்கு முத நாள் வரைக்கும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காதிங்க. முத நாள் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காதிங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு டெஸ்ட்டு அதிகமாக எழுதி பாருங்கள். அப்படி எழுதி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து எளிமையாக தேர்வு கூடங்களில் போய் உங்களால் பதிலளிக்க முடியும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திரு இளையராஜா கண்ணன் அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 23 குரூப் 4 பாடத்திட்டத்தை பற்றி பல தகவல்களை நமக்கு வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.